இந்த பழைய ஏற்பாடு ஒரு அருமையான வேத நூல். ஆண்டவரை பத்தி வரலாற்றின் மூலமாக அருமையான போதனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அதிகமான ஒரு காட்சிகளை பார்க்கிறோம் வரலாற்று நிகழ்ச்சிகளின் மூலமாக. அது ரொம்பவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கிற ஒரு நூலாக இருக்கிறது. ஒரு பஞ்சவர்ண கிளிக்கு பலவிதமான வர்ணங்கள் அதுல காணப்படுவது போல, இந்த பழைய ஏற்பாட்டிலையும் கூட ஆண்டவரை பற்றிய அநேகமான அவருடைய செயல்களை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஞானத்தை எடுத்து சொல்வதாக இருக்கிறதோடு நமக்கு ரொம்ப பயன்பாடுகளையும் தருகின்ற ஒரு அருமையான ஏற்பாடு அல்லது உடன்படிக்கை பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த இரண்டாவது ராஜாக்கள் நூலையும் இதுவரையும் நம்ம பார்த்த பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான நூலாக நமக்கு தெரிகிறது. இந்த இன்னைக்கு இந்த மால வேளையில நம்முடைய மூன்றாவது அதிகாரத்துல ஒரு பகுதியை நாம பார்ப்போம். அந்த பகுதி இந்த 12 வசனங்களுக்குள்ளாக அமைந்து காணப்படுகிற ஒரு பகுதி. இந்த பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது இதுல இஸ்ரவேல் எந்த விதமான ஒரு நிலையில அந்த காலத்துல இருந்திருக்கிறது என்பதையும் நம்மளால கவனிக்க முடிகிறது. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லி இருக்கிறேன், நாடு பூராவும் கூட ஆண்டவரை விட்டு விலகி போய் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அரசர்கள் நல்ல அரசர்கள் அல்ல, அவர்களும் மோசமானவர்களாக மக்களை தீய வழியில வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமில்லாம கர்த்தருடைய வார்த்தை பஞ்சம் முழுமையாக இன்னும் ஏற்படாத விதத்துல ஆண்டவர் அவளுக்கு எலியாவை கொடுத்திருந்தார், அதுக்கு பிறகு எலிசாவை கொடுத்திருந்தார். ஆண்டவர் வந்து எவ்வளவோ காரியங்கள் இந்த மக்கள் செய்து கொண்டு போவதையும் அரசர்கள் செய்து கொண்டு போவதையும் விரும்பாத நிலையில இருந்த பொழுதும் இன்னும் அவர் அவர்களை முழுமையாகவே கைவிட்டு விடாமல் எலிசாவின் மூலமாக நான் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன், அந்த உடன்படிக்கையின் தேவன் என்பதை தொடர்ந்து அவள் மத்தியில சொல்லிக் கொண்டு வருகிறதையும் இந்த நூலை வாசிக்கிற நேரம் நாம பார்க்கிறோம். இப்ப இந்த வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில அந்த வசனங்களை சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக அதுல மோவாபியரோடு யோராம் தொடுத்த போரை பற்றி கவனிப்போம். அது 4-5 வசனங்கள்ல அதை நம்ம வாசிக்கிறோம். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பொறுத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் என்று இருக்கிறது. இவர்கள் ஏன் இப்படி கலகம் செய்தார்கள்? அதற்கு காரணம் என்ன? இவர்கள் யார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த மோவாபியர்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறவங்க ஒரு காலத்துல இஸ்ரவேலுக்கு கீழே வந்தவர்கள், தொடர்ந்தும் கூட இஸ்ரவேலுக்கு கீழேயே அவர்களால ஆளப்பட்டு வந்த ஒரு நாடாக இருந்தது. அந்த மோவாபியர் இஸ்ரவேலுக்கு கீழே வருவதற்கு காரணம் இஸ்ரவேலுடைய திறமை அல்ல, ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் அந்தபடியாக மோவாபை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க அனுபவித்திருந்தார். ஆனா இந்த மோவாபியர் இப்படி கலகம் செய்து சுதந்திரமாக போவதற்கு பல தடவை முயற்சி செய்திருக்கிறார்கள். அது இதுவல்ல முதலாவது தடவையாக அவர் செய்த காரியம். இத அகசியா என்று சொல்லுகிறவன், அவனை நம்ம பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம். அவன் யோராமினுடைய சகோதரன். அவனுடைய காலத்திலும் இவர்கள் கலகம் செய்ய பார்த்தார்கள், எத்தனித்திருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் அவர்கள் அப்படி தனித்து போவதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கல. இப்ப ஆகாபு இறந்து போயிட்டான். ஆகாபு இறந்து போயிட்டதை பார்த்த உடனே அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள், இஸ்ரேல நடந்த சம்பவங்கள் அவர்களுக்கு, சரி நாம தனியா பிரிந்து போய் சுதந்திரமா வாழ்வதற்கு இப்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது கிடைத்திருக்கிறது என்று நினைத்து இப்ப அவர்கள் கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகாப போல அவனுடைய மகனான யோராம் அவ்வளவு தூரம் ஒரு பலத்த அரசன் அல்ல, வலிமை வாய்ந்தவன் இல்லைன்னு நினைச்சு அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். இந்த மோவாப் அடுத்ததாக இந்த மோவாபியர் கலகம் செய்தது அதை நம்ம கவனிக்கிற பொழுது அது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தண்டனையா நம்ம பார்க்கணும். இது வந்து சும்மா மோவாபியர் நினைச்சு செய்த ஒரு காரியமா பார்க்க கூடாது. அவர்கள் அப்படி செய்வதற்கு காரணம் அதுக்கு பின்னால் இருந்தவர் ஆண்டவர் தான். ஆண்டவரே இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இங்க 10வது வசனத்துல எடுத்து பார்க்கிற பொழுது அதுல வாசிக்கிறோம், அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று சொன்னார். அப்ப யோராமுக்கு நல்லா தெரிகிறது இந்த மோவாபியர் கலகம் செய்ததுக்கு காரணம் அவர்கள் மூலமாக ஆண்டவரே நம்மை தண்டிக்கிறார் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஆனா ஏன் ஆண்டவர் இந்த மோவாபியர் மூலமாக இஸ்ரவேலை தண்டிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கான பதில் இந்த அதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த மூன்று வசனங்களையும் வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18வது வருஷத்திலே ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணிவிட்ட பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டான். இப்ப இந்த வாசித்த இந்த மூன்று வசனங்களும் நமக்கு ஏன் மோவாபியர் கலகம் பண்ணவும் அவர்களை வைத்து ஆண்டவர் இஸ்ரவேலை தண்டிக்க நினைத்தார் என்பதற்கான காரணங்களை இது சொல்லுகிறது. முதலாவது, யோராம் கர்த்தருக்கு முன்பாக கேட்டை செய்தான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக அவன் கேட்டை செய்தவனாக இருந்தான். அகசியா ரொம்ப மோசமானவன், அவனை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல யோராமும் கூட அவனை விட வித்தியாசமா பெருசா இருந்ததில்ல. ஆகவே இங்க இந்த ஆண்டவரே இத்தகைய ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்ப யோராம் மேல், அதாவது யோராம் மேல் கொண்டு வருகிறான். ஆனா யோராம் அப்படி நினைக்கல. அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். முதலாவது வசனம் சொல்லுகிறது என்ன, யோராம் 12 வருஷம் ஆகாபின் மகனாகிய யோராம் சமாரியாவிலே ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. அப்ப அவன் தனக்குள்ள நினைத்துக் கொண்டிருந்தது என்ன, நான் ஒன்னும் ரொம்ப நீதியானவன் இல்ல, இருந்த பொழுதும் நான் என் தகப்பனையும் தாயை போலவும் அல்ல. அவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் அவங்களுக்கு தெரியுமே. ஆகாபு கேடான மனிதர்களே, மோகமும் மோகம் ரொம்பவும் கேடானவன். அவனுடைய மனைவி ஜெசபேல் அவளும் ஆக மோசமானவன். இந்த ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தா எந்த நாட்டுக்கும் நிம்மதி இருக்காது. அப்படியானவங்க இந்த ரெண்டு பேரும். அவங்களுக்கு மகனா இருக்கிறான் யோராம். ஆனா இவன் தனக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறான், நினைச்சுக்கிறான், என்ன நான் எங்க அப்பா அம்மா மாதிரி இல்ல. பாத்தீங்களா, அதே சொல்லுகிறது. இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அது உண்மைதான். ஆனாலும் தன் தகனை தகப்பனை போலும் தாயை போலும் அல்ல. அப்படி என்ன இவன் தன் தகப்பனை போலவும் தாயை போலவும் இல்லாமல் வித்தியாசமாக இருந்தான் அப்படின்னு நம்ம கேட்கணும். உண்மையிலேயே அங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தது. ஆனா அது ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். இந்த சின்ன வித்தியாசத்தை யோராம் பெருசா நினைச்சிருந்தான். அவன் அதை பெருசா நினைச்சிருந்தான். ஆனா இங்க ஒரு சின்ன சீர்திருத்தம் அவ வாழ்க்கையில இருந்தது. அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சின்ன சீர்திருத்தம் அவன் வாழ்க்கையில இருக்கிறதுனால யோனா வந்து ரொம்பவும் நல்ல மனுஷனா. ஏன் இன்னொன்னையும் பாக்கிறோம், இந்த சிறு வித்தியாசம் இவன்ல காணப்பட்டது. அதாவது ஆகாபியும் அவனுடைய மனைவியும் மாறி இல்லாம காணப்பட்ட இந்த ஒரு சின்ன காரியம் என்னத்தை செய்திருக்கிறது, யோசை பார்த்து, அதாவது யூதாவின் அரசனான யோசை பார்த்து இவனோடு கூட்டு சேருகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. யோசை பார்த்து நலன் தான், யூதாவில் இருந்த எல்லா அரசர்களும் மோசமானவர்கள் அல்ல. ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேலை தண்டித்து அதற்கு பிறகுதான் யூதாவை இல்லாமாக்கினார். இருந்த பொழுதும் யூதா இன்னமும் கூட தாவீதின் மலைகளில் போக எண்ணி இருந்த பகுதியாக இருந்தது. அவர் யோசிச்சு பார்த்த ஒரு நலவன். ஆனா இந்த யோனாம்ல பார்த்த இந்த சின்ன வித்தியாசம் அவனையும் கூட அவனுடைய மனதை மாற்றி யோனாமோடு ஒத்துழைப்பதற்கு கொண்டு வந்தது. அப்படி யோசபாத்தே யோராமோடு சேகர அளவுக்கு கொண்டு வந்த இந்த சின்ன மாற்றம், இந்த சின்ன காரியம் என்னன்னு பார்க்கணும். வசனம் ரெண்ட பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அது யோராம். ஆனாலும் தன் தகலை தகப்பனையும் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணிவிட்ட பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். பின் வாசி உடனே அப்பா எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆகாபு எந்த அளவுக்கு எரோபியம் வழியில போயிட்டு நாட்டையே பாகா வழியில கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு அகசியா அதே இத எப்படி தொடர்ந்து செய்தான் என்றெல்லாம் பார்த்தோம். இப்ப இங்கு வாசிக்கிறோம், இந்த இவன் யோரா தன் தகப்பன் பண்ணிவிட்ட பாகாலின் சிலை அகற்றி விட்டான். அது ஒரு மாற்றம் தான், அதுலன்னு சொல்ல முடியாது. ரொம்ப பேர் இத பார்த்த உடனே எவ்வளவு நல்ல ராஜான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே இங்க நான் கொடுக்க போகிற இந்த பிரசங்கத்துக்கே ரொம்ப அவசியமானது. ஆனா தமிழ் வேதத்துல அது சரியா மொழிபெயர்க்கப்படல. பாத்தீங்களா, ஒரு வார்த்தை ஒரு வசனம் சரியா மொழிபெயர்க்கப்படாட்டி அந்த பாணியில கொடுக்க போற பிரசங்கத்தையே அது இல்லாமக்கும். தன் தகப்பன் பண்ணுகின்ற பாகாலின் சிலையை அகற்றி விட்டான்னு தமிழ்ல இருக்கிறது. ஆனா எப்படி இருக்கணும்னா, தன் தகப்பன் பண்ணிவிட்ட பாகாலின் புனித தூணை இல்லாமலாக்கி விட்டான். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா த பிலர் ஆஃப் பாகால் இருக்கிறது. ஆனா இங்க பாகாலின் சிலையை, அதாவது பாகாலியே இல்லாம ஆக்கிட்டான் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்புல இருப்பது சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல. பாகாலின் புனித தூண், அதாவது ஒரு சேக்ரட் பில்லர் ஒன்னு செஞ்சு வச்சிருந்தான் ஆகாபு, அதான் இவன் எல்லாம் ஆக்கிட்டான். அது ஒரு பெரிய காரியம்தான். ஆனா அப்ப இந்த இடத்துல அதை நீங்க சரியா நோட் பண்ணி வச்சிருங்க, பாகாலின் சிலை அல்ல, பாகாலின் புனித தூண். அது ஆகாபு செய்தது பாகாலுக்காக செய்தது. அந்த தூணை இவன் எடுத்து விட்டான், அகற்றி விட்டான்னு பார்க்கிறோம். இந்த தூணை மக்கள் ஆராதித்து வந்தார்கள். பாகால ஆராதித்தது போல இதையும் ஆராதனை செய்து வந்தார்கள், இதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். அப்படி மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்த இந்த தூணை இவன் அகற்றி இருக்கிறான் இஸ்ரவேல்ல இருந்து. இதுதான் இவன் கொண்டு வந்த ஒரு மாற்றம், அவன் கொண்டு வந்த சீர்திருத்தம் இதுதான். தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய தாயும் செய்யாத ஒரு காரியத்தை இப்ப அவன் மகனான யோராம் இங்க செஞ்சிருக்கிறான்னு பார்க்கிறோம். உண்மையிலேயே யெரொபோகாம் எவ்வளவு மோசமான காரியத்தை செய்தான் என்பதை ஒன்று ராஜாக்கள் 16 அதிகாரத்திலிருந்து காலையில வாசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக போய் ஆண்டவர் பெயரையே பயன்படுத்தி தன்னுடைய சுயநலத்தினால அவருடைய ஆராதனையே மாற்றி அமைத்து இது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்வதாக சொல்லி நாட்டு மக்கள் எல்லோரையும் ஏமாற்றி அவர்கள் தவறான ஆராதனையிலையும் பாகால் வழக்கத்திலையும் வழிநடத்தியவன் யரோபாகாம்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மோசமான வழியில அவன் போயினான், யரோபாம் போனான். அதே போலத்தான் ஆகாவும் தன்னுடைய மக்களை ரொம்ப தீவிரமாக பாகால் வணக்கத்துல ஈடுபடுத்தினான்னு பாக்கிறோம். ஆனா இங்க யரோபாம் இந்த யோராம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவன் ஒரு சின்ன மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிறான்னு பாக்கிறோம். அவன் என்ன செய்கிறான், அவன் பாகால முழுசா அகற்றி விடவில்லை, பாகாலுக்காக செய்யப்பட்டு வைத்திருந்த அந்த புனித தூணை அகற்றி விட்டான்னு பாக்கிறோம். இதுல இருந்து இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இவன் கொண்டு வந்த இந்த சின்ன மாற்றம், இந்த சின்ன சீர்திருத்தம், அதாவது யோசபாத்தே மனம் மாறி இவனோட சேர்ந்து மோவாபியருக்கு எதிராக போவதற்கு காரணமாக இருந்த அந்த சின்ன மாற்றத்தை பத்தி சில காரியம் முக்கிய காரியங்களை இப்ப பார்ப்போம். இப்ப யோராமில் ஏற்பட்ட இந்த மாற்றம், அவனுடைய அவன் செய்த இந்த மாற்றம் வந்து அவன் தனிப்பட்ட விதத்துல செய்த மாற்றமே தவிர ஒரு தேசிய அளவுல நாடு பூரா எல்லாரையும் அந்த வழியில அவன் கொண்டு போகல. அது கவனிக்க வேண்டியது. இந்த பாகாலுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த புனித தூளை இவன் அகற்றினான், ஆனா நாடு பூராவும் அத எல்லாரையும் செய்யும்படியாக அவன் எல்லாருக்கும் சொல்லி அந்த காரியத்தை செய்யல. இது தனிப்பட்ட விதத்துல அவன் செய்து கொண்ட ஒரு காரியம். மக்கள் அந்த மற்ற வழியில போய் கொண்டிருந்த வழியில எல்லாம் இவன் அவர்களை தடுக்கல. மூணாவது வசனத்துல பாருங்க, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யரோபாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவர்கள் சிக்கி கொண்டிருந்தான்னு சொல்லுகிறது. அப்படிங்களா, யரோபாம் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த கன்று குட்டி ஆராதனை அதையெல்லாம் இவன் அகற்றல. தானியலையும் பெத்தேலையும் அவைகள் தொடர்ந்து இருந்தன, மக்கள் அதை தொடர்ந்து ஆராதித்து வந்தார்கள். இவை அதையெல்லாம் நிறுத்தவே இல்லை. அந்த கோல்டன் காப்ஸ் சொல்லுகிற அதெல்லாம் தங்கத்தில் செய்யப்பட்டிருந்த கன்று குத்திகள் அது தொடர்ந்து இஸ்ரவேல்ல இருந்து வந்தது. யோராம் அவற்றை அழிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான ஆராதனையை செய்து கொண்டு வந்து ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் மீறி நடந்து கொண்டிருந்ததையும் இவன் எந்த விதத்திலும் நிறுத்தவில்லைன்னு பாக்கிறோம். ஒரு அரசன் ஆண்டவருடைய வழியில போகணும், ஆண்டவருடைய வழியில ஆராதனைகளை செய்யணும், ஆனா அவன் அதை செய்யல. தன்னுடைய கடமையில தன்னுடைய பொறுப்புல இருந்து யோராம் தவறிவிட்டான். என்னென்ன காரியங்கள் இஸ்ரவேல் ஆத்மீக ரீதியில கர்த்தர தொடர்ந்து பின்பற்றி ஆராதனை செய்து வரணுமோ அதையெல்லாம் இவன் செய்வதற்கு எந்த விதத்திலையும் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே இவன் கொண்டு வந்த ஒரு மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிந்தாலும் அது ஒரு வெறும் சிறு மாற்றம் தான். அது தனிப்பட்ட விதத்தில் அவன் செய்து கொண்டு அதை தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தான். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது, நான் ஒண்ணு அப்படி ஒண்ணு மோசமானவன் இல்ல, எங்க அப்பாவை அம்மாவை மாதிரி நடந்துக்கலன்னு இந்த காரியத்தை செய்து தனியே அவன் சமாதானப்படுத்தி கொண்டான். அது மட்டுமல்ல, அவன் அந்த தைரியத்தோடு யோசபாத்திடம் போனான்னு பாக்கும். இங்க பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்து கொண்ட இந்த சின்ன மாற்றம் மற்றவர்களும் கூட இவனை பற்றி நல்ல விதமா என்ன வைத்தது, அந்த சின்ன மாற்றம் தான். ஆனா அது மற்றவர்கள் இவனை முழுசா பாக்குறதுக்கும் தெரிந்து கொள்ளுவதற்கும் அது உதவல. இத நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது காரியம், இவன் கொண்டு வந்த இந்த மாற்றம் இருக்கிறது, இது ஒரு அரசியல் லாபத்துக்காக செய்து கொண்ட ஒரு மாற்றம், அரசியல் லாபத்துக்காக செய்து கொண்ட ஒரு மாற்றம். இப்ப யோராம் வந்து அரசியல் அளவுல ஒரு கஷ்டமான நிலையில இருந்தான். ஆகாபு போயாச்சு, ஆகாபுக்கு ரொம்ப பேர் பயம். ஆகாபு அரசனா இருக்கிற பொழுது மோவாபியர் எந்த விதமான பிரச்சனையுமே கொடுக்கல. ஆனா ஒரு பலம் வாய்ந்த அரசன் போய்விட்டான், பலம் இல்லாத யோராம் அந்த இடத்துக்கு வந்துட்டான். உடனே பிரச்சனைகள் எல்லாம் அதிக ஆரம்பிச்சிருது. அவன் யோனா வந்து சிந்தித்து பார்த்தான், இதுக்கு என்ன செய்யலாம், இப்ப எனக்கு யோசபாத்தினுடைய உதவி தேவையாக இருக்கிறது. அதாவது யூதாவின் அரசனா இருந்த யோசபாத்தின் உதவி தேவையாக இருந்தது. ஆகவே அவனோட ஒரு சமாதானம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள்ல அவன் ஈடுபட்டான் என்று பார்க்கிறோம். என்ன செய்தான், இந்த பாகாலினுடைய புனித தூணை எடுத்து எரிந்து விட்டேன் என்பதை அவன் வைத்துக் கொண்டு அதை பயன்படுத்தி அரசியல் லாபத்துக்காக யோசபத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறான் என்கிறத பார்க்கிறோம். பாருங்க, ஆகாப் இறந்து போன பிறகு ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது, மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எதிராக கலகம் பண்ணினான். அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், யோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியரின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறதா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம இவனுடைய அரசியல் தந்திரத்தை பார்க்க முடிகிறது. தான் ஒரு மத சம்பந்தமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன்னு தன்னையே தன்னுடைய உள்ளத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு மற்றவங்களும் இப்படி தான் ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறேன்னு நம்ப வைத்து அதை பயன்படுத்தி அரசியல் லாபத்துக்காக யோசபாத்தினுடைய மனதையும் மாற்ற முயற்சி செய்கிறான்னு பாருங்க. அதை பார்த்தா ஏதோ ரொம்ப புத்திசாலி மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் அல்ல, அரசியல் லாபத்துக்காக அவன் போடுற நாடகம் தான் இங்க. யோசபாத்தும் அதுல விழுந்துட்டான்னு பாக்கிறோம். ஏன்னா அவன் தான் ஒத்துக்கிறான் ஏழாவது வசனத்துல, நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள்னு யோசபாத்து சொல்லுகிற அளவுக்கு யோராமனுடைய நாடகம் வெற்றி அடைந்து விட்டது. ஆகவே இது அரசியல் லாபத்துக்காக செய்தது. மூணாவது, யோராமில் நிகழ்ந்த இந்த மாற்றம் வெறும் வெளிப்புறமான ஒரு மாற்றமே தவிர அவனுடைய இருதயத்திலேயே உண்மையான ஏற்பட்ட ஒரு மாற்றம் அல்ல. அதாவது பாகாலின் புனித தூண்களை அகற்றியத நம்ம பார்த்த உடனே என்ன நினைச்சிருவோம், அதை சிலையெல்லாம் தூக்கி வீசிட்டானே, யாரும் சிலைகளை எல்லாம் தூக்கி வீசிட்டா அது அவங்க இதுவரை வணங்கி வந்த அந்த உருவ வழிபாட்டை நிறுத்திட்டாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். அது வெளிப்புறமாக அவன் செய்ததற்கு காரணம் இருந்தது. அந்த காரணம் அது செய்கிறவர்களை பார்க்கிற பொழுது நமக்கு தெரியாது. அவருடைய செயல்களை வைத்து நம்ம தீர்மானித்து விடலாம், அவங்க நல்லது தான் செய்திருக்கிறாங்க, தூண்டிட்டாங்க, இனிமே உருவ வழிபாட்டில் ஈடுபட மாட்டாங்க. ஆனா இந்த சிலைகளை தூக்கி எரிந்து விடுவதனால ஒருவன் திருந்தி விட்டான், அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான் ஆகிறாது. ஏனே இவனுடைய இந்த வெளிப்புறமாக செய்த இவனுடைய மாற்றம் அவனுடைய இருதயத்தில் இருந்து வந்த உண்மையான ஒரு மாற்றம் அல்ல. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்லுகிறேன், பாகாலின் புனித தூண்களை தூக்கி எறிந்தவன் நாட்டில் இருந்த பாகால் ஆராதனையை எந்த விதத்திலையுமே நிறுத்தவில்லைன்னு பாக்கிறோம். முன்னாலேயே சொல்லி இருக்கிறது மூணாவது வசனத்துல, என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான். மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக தன்னையே தனக்கு மனதுக்குள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சின்ன மாற்றத்தை செய்தவன், அரசியல் லாபம் கருதி செய்தவன், அவன் இருதயத்தில் உண்மையாக ஏற்பட்ட ஒரு மாறுதலினால அவன் அதை செய்யவில்லை. இப்ப ஆண்டவர் மோவாபியரை பயன்படுத்தி இஸ்ரவேலுக்கு ஒரு தண்டனையை கொண்டு வந்தா அது நிச்சயமா காரணம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிகிறது. ஆண்டவர் எப்பவும் காரணம் இல்லாம யாரையும் தண்டிக்க மாட்டார். மனுஷனுக்கு நமக்கு ஒருத்தரை பார்க்கிற நேரம் வெளியில தான் பார்க்க முடியுமே தவிர நம்ம இருதயங்களை பார்க்க முடியாது. ஆனா தேவன் இருதயங்களை பார்க்கிறார். அவருக்கு எந்த விதமான ரகசியத்தையும் அவர்கிட்ட இருந்து நம்ம மறைக்க முடியாது. அவருடைய கண்களுக்கு தப்பாத எந்த காரியங்களும் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு நல்லா தெரிகிறது, யெரொபாம் இந்த யோனாவும் போடுகிற நாடகம் எல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பு இருப்பதனால நம்ம வாசித்து தெரிந்து கொள்கிறோம். ஆனா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது யாருக்கும் தெரியல. நாட்டு மக்கள்ல மீதமாக இருந்த விசுவாசிகளும் கூட யோராம பத்தி கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு, இவன் அப்பாவையும் அம்மாவையும் போல இல்லாம ஒரு நலவனா இருக்கிறான் நினைச்சிருக்கான். யோசபாத்து ராஜா கூட இவருடைய மாற்றத்தை நம்பிட்டான் இல்லையா. ஆண்டவர் வெளிப்புறமாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை மட்டும் பார்ப்பதில்லை, அவருக்கு நம்ம இருதயம் பார்க்க தெரிகிறது. எந்த நோக்கத்துல எதுக்காக நம்ம வெளிப்புறமா காரியங்கள் செய்கிறோம் என்பது ஆண்டவருடைய கண்களுக்கு ஒரு நாளும் தப்பாது. ஆகவேதான் அவர் மோவாபை கலகம் செய்ய அனுமதித்து இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த ஆபத்தை உண்டு பண்ணுகிறார்னு பார்க்கலாம். இங்க நாம சில அப்ளிகேஷன், சில பயன்பாடுகளை இப்ப பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது முதலாவது, எந்த ஒரு மனுஷனும் கூட வெளிப்பார்வைக்கு மாறினது போல ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அது ஒரு மெய்யான ஆவிக்குரிய மாற்றமா இருக்க முடியாது. அது எப்பவுமே சுய அழிவில் தான் போய் முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு வெளிப்புறமாக ஒரு மாறியது போல ஒரு மாற்றத்தை கொடுத்தா, ஒரு தோற்றத்தை கொடுத்தா, அது மெய்யான ஆவிக்குரிய மாற்றமாக இருந்துட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவன் செய்வது அவனுடைய சுய அழிவில் போய் முடியும். யோனாம் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே மாறவில்லை. அவன் இதுவரையும் செய்து வந்த பொல்லாங்குகளை எல்லாம் நிறுத்திக் கொள்ளவில்லை. கர்த்தரை வணங்காமல் கர்த்தருடைய ஆராதனையை தொடர்ந்து அவர் வழியில செய்யாமல் இருந்ததெல்லாம் அவன் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. என்ன செய்தான்? ஒரு சின்ன மாற்றம் செய்தான். பாகாலின் புனித தூண்களை அகற்றி விட்டான். அது நல்லதுதான். பத்து இருந்ததுல ஒரு முக்கியமான ஒன்ன தூக்கி எரிஞ்சிட்டான், அது பாராட்டணும். ஆனா அது உண்மையான மாற்றமா? எனக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு 35 வருஷம்னு நினைச்சிருங்களேன், அத்தனை வருஷங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு இந்து, இன்னொரு நாட்டில் அவர் வந்து இந்துக்கு பல தெய்வ வழிபாடு செய்கிறவர்கள். ஆகவே இவருடைய வீட்டுல ஒரு பூசை ரூம் இருக்கு. அந்த பூசை ரூம் வந்து ஒரு பெரிய ரூம், உண்மையில ஒரு ரெண்டு பெட்ரூம் சேர்ந்து, பெரிய ரெண்டு பெட்ரூம் சேர்ந்து ஒரு ரூம் ஆக்கினா எவ்வளவு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய ரூம். அப்ப அந்த ரூம்ல ஒரு கோணர்ல இருந்து அது சுத்தி வர சாமி படமா வச்சிருப்பார். என்னென்ன சாமி எப்ப நினைக்கலாமோ அவ்வளவு படமும் அங்க இருக்கும். அப்ப அப்படியான இத தொடர்ந்து அவர் செஞ்சிட்டு வருவார். ரொம்ப பணம் கொடுப்பாரு, கோயிலுக்கு கொடுப்பாரு, எல்லாருக்கும் உதவி செய்வார். இந்த மாதிரி சாமி கும்பிடுறது அது ஒரு நாள் நடந்துகிட்டே இருக்கும் வீட்டுல. அப்ப அந்த காலப்பகுதியில தான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியல. அப்ப ஒரு நாள் கேட்டார், எனக்கு இது புரிஞ்சிக்கவே முடியலப்பா, நீ கட்டாயம் நீ சொல்லணும், கொஞ்சம் தெளிவா சொல்லு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா உன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது, அது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, நானும் அப்படி வர ஆசைப்படுறேன். சரின்னு சொல்லி அவருக்கு சுருக்கமா சுவிசேஷத்தை சொல்லி விளக்கமா சொன்னேன். சொல்லி முடிச்சிட்டு அன்னைக்கு அது நைட் நேரம் நாங்கெல்லாம் படுக்க போயிட்டோம். காலையில 8 மணிக்கு அவரு குடுகுடுன்னு ஓடி வந்து ரூம தட்டி எல்லாம் எழுப்பி நானும் மாறிட்டேன், நானும் கிறிஸ்தவனா வந்துட்டேன்னு சொன்னேன். அடே, அவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்ச, ரொம்ப சந்தோஷமான காரியம் தான் அப்படின்னு நான் சொல்லி எப்படி நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டப்ப என் கைய தரதரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு பூசை ரூமுக்கு கூட்டிட்டு போனார். அப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் சரின்னு போய் பார்ப்போம்னு போனா அங்க சொன்னாரு, அங்க பாரு, இப்ப நான் இயேசுவையும் வணங்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன எப்படித்தான் நடந்ததோ தெரியாது, ஒரு இயேசு படத்தை கொண்டு வந்து இருந்த படங்களோட எல்லாம் வச்சுட்டாராங்க. அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், இது தப்பு, ஒரு மனுஷன் இந்த விதத்துல கிறிஸ்தவன் ஆகுறதல்ல, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது இல்லை. நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவ விசுவாசித்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இங்க இருந்த மத்த படம் எல்லாம் ஓடி போயிருக்கும். ஒரு படம் விடாம அத்தனையும் நீங்க எல்லாம் ஆக்கியிருப்பீங்க. இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இயேசு படம் வைக்கிறது வந்து கிறிஸ்தவனை ஆக்குனதுக்கு அடையாளம் இல்லை. நீ அதுக்கு பிறகு எவ்வளவோ ட்ரை பண்ணியெல்லாம் பார்த்திருக்கிறாரு, தொடர்ந்து சுவிசேஷம் கேட்கறதுக்கெல்லாம் போயிருக்கிறாரு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு வரையும் அவருக்கு மனமாற்றம் நடக்கல. அதுவே மனுஷன் வந்து இயற்கையாகவே வெளியில மாற்றங்கள் செய்துக்கிறதுக்கு எப்பவும் துடியா இருப்பான். நிறைய பேர் அப்படி பார்க்கிறோம். ஒரு வாலிபன் வந்து ஒரு இளம் வாலிபன் இயேசு கிட்ட வந்தா, அது நம்ம சுவிசேஷ நூல்கள் வாசிக்கிறோமா இல்லையா? அவன் வந்த பொழுது அவனுக்கு நித்திய ஜீவனை அடையணுங்கிறது ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதை பத்தி கேட்கறதுக்காகத்தான் இயேசு கிட்டயே வந்தான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவன் எதுக்கு வந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, நீ பத்து கட்டிலேயே போய் உன் வாழ்க்கையில செய்யப்பான். அவன் சொன்னான், அது செஞ்சுக்கிட்டு வர்றேன் ஆண்டவரே, அது நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன், சின்ன வயசுலயே இருந்து செஞ்சுட்டு வர்றேன். அது சொன்னதுல ஒரு அளவு உண்மை இருந்தது, ஆனா முழு உண்மையும் அங்க இல்ல. ஏன் வெளிப்புறமாக பரிசேயனை போல பரிசேயர்கள் செய்தது போல அந்த பத்து கட்டளைகளை அவனுடைய வாழ்க்கையில செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற பொருள்களை எல்லாம் தேவையான உங்களுக்கு கொடுத்துரு. என்ன நடந்துச்சு? அவனால அதை நிறுத்த முடியல, அவன் தூக்கத்தோடு திரும்பி போனான்னு பாக்கிறோம். ஏன்? இருதய மாற்றம் வந்து நாமளே நமக்கு ஏற்படுத்திக்க முடியாது. இருதய மாற்றத்தை அவனால ஏற்படுத்திக்க முடியாது. அவனுடைய இருதயம் பாவத்தில் இருந்தது. அந்த பாவத்தின்படி அவனுடைய இருதயம் பாவம் எந்த வழியில போகுமோ அதுலதான் போய்கிட்டு இருந்துச்சு. அவனை பொறுத்தவரையில செல்வம் பணம் ரொம்ப அவசியம், அதுதான் அவனுக்கு கடவுளா இருந்துச்சு, அவனுக்கு அதுதான் உருவ வழிபாடு, அவனால் அதை விட முடியல. அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க எந்த ஒரு மனுஷனாலையும் முடியாது. ஒரு சிலைய தூக்கி எரிஞ்சிடுவான் யோராம் செஞ்ச மாதிரி. ஆனா அவன் இருதயத்தை உங்களால மாற்றிக்கொள்ள முடியாது. இதே போலத்தான் ரொம்ப சேர்ச்சில் சில நேரம் தவறு செய்து விடுவாங்க. அதாவது அவசரப்பட்டு காஸ்பல் சொல்லுகிறோம், சுவிசேஷம் சொல்லுகிறோம்னு ஆண்டவரை பத்தி சொல்லி உனக்கு பேப்டிசம் எடுத்துக்க விருப்பமானு பேப்டிசம் கொடுத்துருந்தது. உண்மையிலேயே கேட்டு பார்த்தா ரொம்ப பேர் சரின்றுவாங்க. ஏன்னா ஒரு வெளிப்புறமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதனாலதான் அவனுக்கு கோயிலுக்கு போறது பிரச்சனை இல்லை. பந்தியாவில் எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கோயிலுக்கு போறான்? தொடர்ந்து போ. நமக்கு ரெண்டு தடவை ஆராதனைக்கு போறதே கஷ்டமா இருக்கா இல்லையா? காலையில வர்ற எல்லாருமே ஈவினிங் ஆராதனைக்கு வந்துடுறாங்களா? வந்துடுறது இல்ல. பாஸ்டர்ஸ் வந்து கேட்கணும் அவங்கள, ஏன் அப்படி வர்றீங்க? இல்ல என்ன காரணம்? ஆண்டவர் முழு நாளையும் ஆராதனைக்கு கொடுக்கும்படியாக கேட்டிருக்கு, நீ ஒரு நேரம் ஆராதனைக்கு போவதற்கு காரணம் என்னன்னு கேட்கணும். எதுவும் இருதயத்துல இருந்துதான் வர முடியும். ஆனா அவர் இருந்து நாலு தடவை ஒரு நாள் கோயிலுக்கு போயிடுவான். அது ஈஸி, வெளியில செஞ்சிருந்தது ஈஸியா இருக்கிறது. இதே போலத்தான் யோராமும் செய்தான். இதே போலத்தான் அந்த செல்வந்தனான வாலிபன் இயேசு கிட்ட வந்ததும் வெளிப்புறமா அவனால செய்ய முடிந்தது. உள்ளார்ந்த நிலையில இருதயத்துல அவங்களால ஒரு மாற்றிக்கொள்ளவே முடியல. இருதய மாற்றத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர் மட்டும்தான். மனுஷனால சுயமாக தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. வெளிப்புற மாற்றங்களை மட்டும் வைத்து எந்த மனுஷனும் உண்மையிலேயே கர்த்தரை ஆராதிக்கிற மனிதன், கர்த்தருடைய மனிதன் தீர்மானம் செய்துவிட முடியாது. வெளியில இருக்கிற மாற்றத்தோட அதுக்கு ஆதாரமான இருதயத்து மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கணும். ஆகவே யோராம் மாற்றம் உண்மையான மனமாற்றம் அல்ல, அது பாகாலின் புனித தூணை தூக்கி எறிகிறதோட மட்டும்தான் இருந்ததே தவிர வேற எந்த மாற்றமும் அவன்ல இல்ல. இனி ரெண்டாவது, ஒரு வெளிப்புற சீர்திருத்தம் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். இவன் செஞ்சது ஒரு கவர்ச்சிகரமானது. ஏன்னா ஆகாப் செய்யாததை மகன் செய்திருக்கிறானே, அகசியா செய்யாததை யோராம் செய்திருக்கிறானே,
இவங்க ரெண்டு பேரும் அப்படி அந்த புனித தூண்ல தூக்கி எரியலையே. ஆனா இதை அவன் செய்திருக்கான். ரொம்ப பேர் பார்த்து பாராட்டி இருப்பாங்க, அப்பா அப்பாவை விட இவன் பெட்டரா இருக்கிறானே. அங்கேயே சொல்லுகிறேன், தன் தகப்பனையின் தாயை போலும் இல்லாமல் சொல்லி இருக்கு இல்லையா, தகப்பனையின் தாயை போலையும் இல்லாமல் சொல்லி இருக்கிறது. ஆகவே அப்படி இல்லாமல் அவன் பாதாளின் தூண்களை அகற்றி விட்டான் சொல்லி இருக்கிறது. அப்ப அவன் செய்த காரியம் கவர்ச்சிகரமா இருக்கிறது. அது கவர்ச்சிகரமாக இருந்தாலும் இந்த மாதிரியான செயல்கள் ஆவிக்குரிய மாற்றங்களை ஒரு மனுஷன்ல கொண்டு வராது. அதனால தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டதாக நினைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மனுஷங்க செய்யற பொழுது ஸ்பர்ஜன் ஒரு முறை சொல்லி இருக்கிறார், அதாவது கர்த்தரை தேடுவது என்பது எந்த அளவில் ஒரு மனுஷன்ல இருந்தாலும் அது அப்படி அந்த மனுஷன்ல காணப்பட்டா அது எதுலாவது போய் முடியும், அதாவது நல்லதுலதான் போய் முடியும்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு தரலாம். ஆனால் அது உண்மையானதல்ல. அப்படியான அந்த தேடுதல் மெய்யான ரட்சிப்புல போய் முடியணுங்கிறார் ஸ்பர்ஜன். சரியான ஒருத்தர் ரொம்ப தேடுறானேன்னு நமக்கு ஓ அவனுக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மையானதல்ல. அது அங்க போய் அந்த காரியம் நிகழ்கிற வரையிலும் அது ஒரு பிரயோசனமே இல்லை. அங்க வெளிப்புற மாற்றங்கள் சில நேரம் நல்லதாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தாலும் கூட அது உண்மையான மாற்றத்துக்கு அறிகுறி இல்லை. அப்படி வெளிப்புறமாக மட்டும் பரிசுகளை போல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் லீகலிஸ்டா மாறிடுறாங்க. அப்படி செய்கிறது தான் அவர்களுக்கு ஆத்மீக காரியங்களா தெரி செய்கிறதே தவிர இருதய மாற்றத்துல அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியணும். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும், வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும், வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதையெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது. இப்ப அந்த கோவிட் காலத்துல வீட்டுல இருந்திருக்கிற பொழுது நீங்க எல்லாம் செஞ்சிருக்கணும். அனாவசியத்துக்கு தூங்கி நேரத்தெல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்காம பிள்ளைகளை இந்த மாதிரி காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் அவசியம், செய்யணும். அதனாலெல்லாம் ஒரு பிரயோசனம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்த பொழுது தன்னுடைய மகனோ மகனோ வேதத்தை வாசிக்கிறான் ஜபிக்கிறான் என்பதனால அவங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இது தொடர்ந்து நம்ம பழக்கத்துல கொண்டு போக வேண்டியது. ஆனா இருந்த பொழுதும் அவருடைய அதன் மூலமாக அந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் ஒரு இருதய மாற்றத்தில் அவங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம கர்த்தரிடத்துல அன்றாடம் முழங்காப்படி ஜபிக்கணும். ஏன்னா இது தேவன் மட்டுமே செய்யக்கூடிய காரியம், நம்ம செய்ய முடியாது. ஒரு பைபிள் யாரோ வாசிச்சுக்கிட்டே போறாங்கிறதுனால அவன் ஆண்டவர்கிட்ட வந்துட மாட்டான். ஜபம் பண்ணிக்கிட்டே போறாங்கிறதுக்காக அதை கிறிஸ்தவமா எடுத்துட முடியாது. அந்த வாலிபன்ட்டு அப்படி இல்லையே. ஆனா அது நல்லது, அது ரொம்ப தீமைகள்லயும் பாவத்திலையும் இருந்து அவங்களை தள்ளி வைக்கும். ரொம்ப பயன்பாடுகள் இல்லாம இல்ல, இருந்த பொழுதும் கூட நம்ம இருதய மாற்றத்துக்கு ஆண்டவர்கிட்ட தான் வரணும். அவர் மட்டும்தான் அந்த காரியங்களை செய்ய வைக்கிறவர். ஒரு வேதத்தை வாசிச்சு, ஒரு புள்ள வேதத்தை வாசிச்சு ஜபம் பண்ணி நல்ல காரியங்களை செய்து உலகத்து ஆசை இல்லாம உலகத்து பணத்து மேல ஆசை இல்லாம கேடான நண்பர்களோடு சேர்ந்து போகாம இருக்கிறதெல்லாம் நன்மையானதுதான். நம்ம எல்லாம் ஒருத்தன் போயிட்டு ஜெயில இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்ல, ஆசைப்பட மாட்டோம். அவன் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அதெல்லாம் நல்லது. இருந்த பொழுதும் கூட அதுக்கெல்லாம் மேல ஒரு இருதய மாற்றம் தேவை. அந்த இருதய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிப்புக்கு மேல வேற எது இருந்தாலும் அதெல்லாம் ரட்சிப்புக்கு ஈடாகாது. எவ்வளவோ நல்ல காரியங்கள் ஒருவன் இருந்த பொழுதும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்கான சுவிசேஷத்தை அவனுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். ஆகவே வெளிப்புற காரியங்கள்ல மட்டும் நம்ம கவனத்தை காட்டிடக்கூடாது. உட்புறமாக ஒரு இருதய மாற்றம் ஏற்படணும். அந்த இருதய மாற்றம் சுவிசேஷத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் செய்கிற காரியம் யோராமனுடைய இருதயத்தில் அது இல்லாம இருந்துச்சு. உங்க நிலை எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. யோராம் ஒரு சின்ன சீர்திருத்தத்தை செய்து கொண்டான், அதை பெருமையா நினைச்சு கொண்டான், அதை பயன்படுத்தி யோச பார்த்து கூட அவனை நம்புற அளவுக்கு நாடகம் ஆடினான். என்ன பிரயோசனம்? அவன் வாழ்க்கை மாறவே இல்லை, எந்த விதத்திலுமே அவனுடைய வாழ்க்கை மாறவில்லை. இப்ப இந்த இடத்துல இன்னொன்னும் பார்க்கணும், யோசபாத்து அதை விட்ட பெரிய தவறு அது. யோசபாத்து இந்த வெளிப்புற மாற்றத்தை உண்மைன்னு நம்பி யோராம நம்பினது ரொம்ப தப்பு. அதனாலதான் கிறிஸ்தவர்களும் பாஸ்டர்ஸும் கூட இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப பேர் இப்படி நம்மளை ஏமாத்தி விட்டுடலாம். நிதானத்தோட ஒருத்தனுடைய விசுவாசத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் உண்மையின்னு நம்பிட முடியாது. இந்த அளவுக்கு வெளிப்புறத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு முழு சபையை கூட ஒரு மனிதன் ஏமாற்றி விட முடியும் என்பதற்கு இங்க யோராம் ஒரு உதாரணமா இல்லையா? இப்ப மூணாவது ஒன்னு பார்ப்போம். அதாவது உண்மையான இருதய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான். உண்மையான இருதய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷத்தை பயன்படுத்தி நம்முடைய இருதயங்கள்ல மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து அருமையாக கூட யோவான் மூன்றாவது அதிகாரத்துல நிக்கதேமுவுக்கு போதித்தார். ஏ அந்த நிக்கதேமோ அந்த இளம் வாலிபன் ஒரு செல்வந்தனா இருந்தவன் இயேசுவிடத்துல வந்தானே, அவனே போலத்தான் அவனும் பழைய ஏற்பாட்டு பத்து கட்டளைகள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் செய்ய முயற்சி எடுத்து தன்னை கர்த்தருடைய மனிதனாக நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் அவனுடைய இருதய மாற்றம் அவனுக்கு கிடைக்கல. அவன்தான் ஆண்டவர் சொல்றாரு, இத நீ வந்து பத்து கட்டளை உன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில வைத்து நீ கிறிஸ்தவனாக முடியாது, அது ஆவியானவர் செய்கிற காரியம், ஆய்வியானவர் செய்கிற காரியம், காத்தடிக்கிறது மாதிரி. என்ன காத்த இங்க போ அங்க போன்னு யாரும் சொல்ல முடியாது. அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதே போல ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய சித்தத்தின்படி கிரியை செய்கிற பொழுது அது நம்ம நிகழ்கிற பொழுது அதனுடைய மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், உணர்கிறோம். அவர் மட்டுமே செய்ய முடியும். உண்மையிலேயே யோராமினுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய கிரியை நிகழ்ந்திருந்தால் யோராம் என்ன செய்திருப்பான் நினைக்கிறீங்க? இந்த பாதாள தூண மட்டுமில்ல, அந்த நாடு பூராவும் இருந்த அத்தனை பாகால் வணக்கங்களையும் இல்லாமலாகி இருப்பான். நம்ம காலையில பார்த்தோம் ஒரு அரசன் அப்படி செய்திருக்கிறான். யோசாயா ஜோசாயா அப்படி செய்திருக்கிறான். ரெண்டு நாளாவது 34 அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ஒண்ணு விடாம இல்லாமல் ஆக்கி இருக்கிறான். ஆண்டவர் ஆவியின் மூலமாக அந்த இருதய மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுதுதான் ஒரு மனிதன் எல்லா விதமான உருவ வழிபாட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில முடிவு கட்டி அந்த விதமான சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து இல்லாதபடி ஒரு புதிய மனமாற்றத்தை அடைந்து ஒரு புதிய ஜீவனாகிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் கொடுக்கிறது ரட்சிப்பு, அவர் இலவசமாக கொடுக்கிறார், அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்படி அந்த ஆவியானவர் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே முழு மாற்றம் அடையும். அறகுற மாற்றமாக இருக்காது, அது உண்மையான மாற்றமாக இருக்கும். ஆண்டவர் அந்த குருடனுக்கு கண்ணை திறந்து விட்ட பொழுது பிறவி குருடனாக இருந்தவன் என்ன சொன்னான்? அவனால் இதுவரையும் நான் குருடனாக இருந்தேன், எனக்கு இப்ப பார்வை இருக்கிறது. தைரியத்தோட சொன்னான், எல்லாம் கேட்கிற மாதிரி சொன்னான். அதுக்கு காரணம் என்ன? எந்தவித பயமும் இல்லாமல் அவன் சொன்னதுக்கு காரணம் அது ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் செய்ததுனாலதான். இந்தியா பவுல் அப்போஸ்தலன் போய் அந்த பெண்ணோட ஆற்றங்கரையில் இருந்தவனுக்கு வேதம் சொல்லி கொடுத்த பொழுது அந்த லீதியாளுக்கும் அப்படியானது நடந்தது, வார்த்தையின் மூலமாக நடந்தது, அவருடைய இருதயம் மாற்றம் அடைந்தது. இன்னொருவனையும் கெட்ட குமாரனை பற்றி சுவிசேஷ நூல்களை நம்ம வாசிக்கலையா, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுதுன்னு வாசிக்கிறோம். புத்தி தெரியாத ஒரு காலம் ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. ஆனா இப்ப அந்த வாழ்க்கை முறை மாறினதுக்கு காரணம் அவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த புத்தி தெளிந்தது என்ற வார்த்தை பிரயோகம் எதை சுட்டி காட்டுகிறது? தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய இருதயத்துல நடத்தின காரியத்தை அது காட்டுகிறது. அதனாலதான் அந்த இடத்துல அவன் தொடர்ந்து இருக்காம எழுந்து தன்னுடைய தகப்பு இடத்துல போய் என்னென்ன சொல்ல தீர்மானித்திருந்தானோ அத்தனையும் அவன் சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆகவே உள மாற்றத்தை கொடுப்பது, உள்ளத்து மாற்றங்களை கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நம்ம உணரணும். அது யோராமுடைய வாழ்க்கையில நடக்கல. நீ கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நீங்க உங்களுடைய ரட்சிப்புக்கு நியாய தீர்ப்புல இருந்து தப்புவதற்கு இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய ரட்சகராகவும் தேவனாகவும் விசுவாசிக்கணும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாற்றம் அடையாது. ரொம்ப பேர் நமக்கு சுவிசேஷம் கேட்க வருவாங்க, சபைக்கு வருவாங்க, இந்த மாதிரி கூட்டத்தில எல்லாம் கூட கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த கோவிட் 19 காலப்பகுதியில பலவிதமான ஏக்கங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, தொல்லைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. உண்மையிலேயே உலகம் பூராவும் இது வாட்டி கொண்டிருக்கிறதுனால எல்லா நாட்டு மக்களையும் எல்லா சமுதாய மக்களையும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி தேவையில்லாத மனுஷன் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. அப்படியான காலப்பகுதியில ஆனா இந்த ஆண்டு ஒரு இவ்வளவு தூரம் செய்யறேன்னு சொல்றாருன்னு அவங்களுக்கு கிறிஸ்தவரா வர்றதுக்கு விருப்பம் இருக்கும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம ஆண்டவர் தேவைகளை தீர்க்கிற ஆண்டவர் தான், தீர்க்காம இல்ல. ஆனா அவர் ஆத்மீக தேவைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே சில நேரம் அவங்க தொடர்ந்து கூட்டத்துக்கு வர்றோம்னு சொல்லலாம், பைபிள் வாசிக்கிறோம்னு சொல்லலாம், என்னென்ன செய்வாங்க, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கணும், நிறுத்தக்கூடாது. ஆனா நம்ம எதை பார்க்கணும், அவங்க இயேசு கிறிஸ்துவ மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு எல்லாவற்றையும் விளக்கி வைத்து விட்டு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இல்லாம இயேசு கிறிஸ்துவே ஜீவன் உள்ள தேவன். நாகமான் சொன்னது போல, இஸ்ரவேலில் இவரை போல தேவன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொன்னானே, இஸ்ரவேலின் தேவன் மட்டுமே மெய்யான தேவன் என்று சொன்னது போல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஜீவன் உள்ள தேவனாக அவர் மட்டுமே சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து எல்லாருடைய பாவங்களையும் இல்லாமல் ஆக்குவதற்காக தானே ஒரே பலியாக மறித்தார். அந்த இயேசு அவர் தேவனுடைய ஒரே குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசிக்கணும். தங்களை பிடித்திருக்கிற பாவம், தங்களுக்கு உள்ளே இருக்கிற பாவத்துக்கு முடிவு கட்டுவதற்கு இயேசு தேவை என்பதை அவர்கள் உணரணும். பாவத்துல இருப்பதனாலதான் நான் சிந்தனை சரியானபடி இல்லாம கண்ட கண்ட தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு போக வேண்டியது முதல்ல பாவம். பாவம் போகாத வரையும் நான் நல்லவனா வாழ முடியாது. பாவம் தொடர்ந்து என்னை இருக்கிற வரையும் நான் ஆண்டவரை வழிபட முடியாதுங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படணும். அந்த பாவ உணர்வு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் இல்லாம ஒருவனும் பாவத்தை பற்றி நினைக்க மாட்டான். பாவத்தை பற்றி ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான், சிந்திக்கிறான் என்று சொன்னாலே அவன் நல்ல வழியில போக ஆரம்பித்து விட்டான்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு யாருமே பாவத்தை பத்தி பேசுறதில்லை. ஆண்டவர் முழுக்க நம்ம எல்லாரும் எப்படி நிக்கிறோம் தெரியுமா? நல்லவர்களா நிக்கிறோம், நம்ம பாவிகளா நிக்கிறோம். அவர் நம்ம பார்க்கிற பொழுது அவருக்கு நம்ம நன்மையானவர்களா தெரியவில்லை, அநீதியானவர்களாக தெரியறார். அதுக்கு காரணம் நம்முடைய பாவம் தான். அந்த பாவம் இல்லாம இருந்திருந்தா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கவே மாட்டார். அந்த பாவம், நம்ம பிடித்திருக்கிற பாவத்தை நீக்குவதற்கு வேற யாருமே இல்லை, வேற எந்த சக்தியும் இல்லாததுனாலதான் ஜீவனுள்ள தேவனே நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில தன்னை பலி கொடுக்க வந்த அந்த பாவம் உங்களை பிடித்திருக்குங்கிறத நீங்க உணர்றீங்களா? அந்த பாவத்தை போக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த இயேசு அந்த பாவத்தை போக்குவதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினார் என்பதை நீங்க நம்புகிறீங்களா? அந்த பாவம் போக்கப்படுவதற்காக, அதிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக, ஆண்டவருடைய சமாதானத்தை அடைவதற்காக அந்த இயேசுவை இரட்சகராகவும் ஆத்ம விடுதலை கொடுக்கிறவராகவும் அவரே ஜீவனுள்ள தேவனாகவும் ஆண்டவராகவும் நீங்க விசுவாசிக்க ஆரம்பித்தால் நீங்க விவசாயம் மாதிரி கூட வரலாம்.
எத்தனையோ பேர் ஆண்டவர்கிட்ட வந்து தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு வரப்போகிற நியாய தீர்ப்புல இருந்து தப்புவதற்காக ஆண்டவர்கள் சுவாசித்திருக்கிறார்கள். அதையே நீங்க செய்யக்கூடாது. யோராம் அகசியா மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்த எத்தனையோ சந்தர்ப்பங்களை அவன் என்ன செய்தான், வீணாக்கி கொண்டான்னு பாக்குறோம். அந்த சந்தர்ப்பங்களையும் அவன் வீணாக்கி கொண்டான். நீங்க என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கும் கூட எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த சந்தர்ப்பங்களை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? ஏன் இன்னும் இயேசுக்கு தள்ளி நிக்கிறீங்க? அவரை சுவாசிப்பதற்கு உங்க இருதயம் இன்னும் ஏன் இடம் கொடுக்காம இருக்கிறது? ஆண்டவர் இலவசமாக தருகிறேன் என்று சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனை நீங்க ஏன் அந்த இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது? யோராம் ஒரு சிறு மாற்றத்தை தன் வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டு ஒரு ஆத்தும நாடகத்தை தான் அவனால் ஆட முடிஞ்சதே தவிர உண்மையான விசுவாசிய வர முடியல. அது அவனுக்கு உதவி செய்யல. உங்க நிலைமை எப்படி? நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான் இயேசு இன்னைக்கு கேட்கிற ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனை, யோராமின் மூலமாக வெளிப்புறமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ளுகிற எந்த மாற்றமும் உண்மையான இருதயபூர்வமான மாற்றத்துக்கு அடையாளம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். அதை நீர் அறிய வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய ஆவியின் மூலமாக தொடர்ந்து அநேகம் பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து வருகிறேன். அதே விதமாக இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் கூட உண்மை அறியாதவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கும் நீர் இரக்கம் பாராட்டி வல்லமையோடு அவனோடு பேசி அவள் இருதயங்களை உம்முடைய பக்கமாக திருப்பும் ஆண்டவரே. நீர் கொடுக்காவிட்டால் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கும் கிடைக்காது என்பதை அறிந்திருக்கிறோம். வல்லமையாக வசனத்தின் மூலமாக செயல்படுகிற தேவனே, மிகுந்த கிருபை பாராட்டி சிலருக்காவது நீர் அந்த நித்திய ஜீவனை கொடும். உம்முடைய நாமம் இதனால் எல்லாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.